மனோ வணக்கம். இப்போ தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மற்றும் மலையக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு நீங்கள், அதாவது உங்கள் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி, அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான மலையக மக்கள் முன்னணி, அமைச்சர் திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகியோர் ஒரு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ இலங்கையில் வந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு முன்னணி தேவையா அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதலையா? இப்போ எதற்காக இப்பொழுது ஒரு புதிய முன்னணி?
இந்த செயல்பாடு தொடர்பாக நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் விரைவிலே வெளியிடப்படும் என்று நான் இந்த இடத்தில் நம்பிக்கை தெரிவிக்க விரும்புகின்றேன். இது ஒரு புதிய முன்னணி அல்ல, பல கட்சிகளின் கூட்டு அமைப்பு. எப்படி வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, இபிஆர்எல், பிளட், டெலோ ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ, அதற்கு அமைவாக, அதுக்கு இணையாக, அதை போன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய, அதாவது வடக்கு கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய 7 மாகாணங்கள், குறிப்பாக மத்திய மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சபரக மாகாணம் போன்ற மாகாணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களை, மலையக மக்கள் உட்பட, இந்திய வம்சாவளி மக்கள் உட்பட, அதே நேரத்தில் வடக்கு கிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்கள் உட்பட கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களது ஆதரவாளர்களாக கட்சி சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரை உள்ளடக்கி ஒரு பாரிய ஒரு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தமிழ் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற தேவை நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இலங்கையில் ஜனத்தொகை எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழ் மக்களின் ஜனத்தொகை ஏறக்குறைய 32 லட்சம். அந்த 32 லட்சத்திலே சரியாக 16 லட்சத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வடக்கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 16 லட்சம் வடக்கு கிழக்கு வெளியே இந்த 7 மாகாணங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக மத்திய, மேல், சபர்கம், ஊவா மாகாணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இவர்கள் அனைவரையும் அனாதைகளாக விட முடியாது, அனாதர்களாக விட முடியாது, எடுப்பார் கைப்பிள்ளைகளாக விட முடியாது. நாங்கள் அனைவரும் முன்னணிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கால தேவைத்தான் என்று இப்பொழுது ஒரு புதிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட போகின்றது.
சரி மனோ, இப்போ இலங்கையில தமிழ் மக்களினுடைய நலன்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி செயல்பட்டு வருகின்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக நாடு தழுவிய அளவில் தமிழ் மக்களினுடைய நலன்கள் அப்படின்னு பார்க்காம ஒரு பிராந்திய ரீதியிலான நலன்கள்னு பார்க்கும் பொழுது தமிழ் மக்களுக்கான தேவைகள் அல்லது பிரதிநிதித்துவம் வந்து பிளவுபட்டு போகும், அல்லது பெரும்பான்மையின கட்சிகள் சிறுபான்மை மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஒரு உபாயமாக பார்க்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கவலை இருக்கு, அதுக்கு என்ன பதில்?
இல்லை இல்லை, அப்படி அல்ல. அப்படி பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு பிராந்திய கட்சியாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா அவர்களும் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்களை தான் பிரதிநிதித்துப்படுத்துகின்றார்கள். வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய மக்களை அவர்கள் பிரதிநிதித்துப்படுத்தவில்லையே. அது அப்படி அல்ல. உண்மையிலேயே வடக்கு கிழக்கிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருப்பதைப் போல வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுகின்றோம், பிளவு அல்ல, ஐக்கியத்தான் படுத்துகின்றோம். ஆக எதிர்காலத்தில் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் எங்களது இந்த புதிய கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து அகில இலங்கை ரீதியாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு அகில இலங்கை தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காலத்தின் தேவைக்கு அதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆகவே இன்று முதலிலே வடகிழக்கிலே அங்கே கூட்டமைப்பு இருப்பதைப் போல வடகிழக்கு வெளியே உள்ள மக்கள், சிதறி கிடக்கும் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி, கட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கூட்டமைப்பு உருவாக்க போகின்றோம். ஆகவே இது பிளவு அல்ல, ஐக்கியம்.
கொள்கை ரீதியில வந்து இரு கூட்டமைப்பு அல்லது இரு முன்னணிகளும் இடையே வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது.
உண்மையிலேயே இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலே கூட மாற்றுக்கிறதுக்கு இருக்கத்தான செய்கின்றது. இன்று பாருங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டு பார்த்தால் தமிழரசு கட்சி நினைப்பதை எல்லாம் இபிஆர்எல் ஏற்றுக்கொள்வதில்லை, இபிஆர்எல் செய்வதை எல்லாம் டெலோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் கூட குறைந்தபட்ச உடன்பாட்டுடன் அவர்கள் கூட்டமைப்பாக இருக்கின்றனர். அதே போல இங்கே வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய கட்சிகள், எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய மூன்று கட்சிகள் மத்தியிலே பல முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட குறைந்தபட்ச அடிப்படையில் ஒன்று சேர்கின்றோம். ஆக இந்த ரெண்டு கூட்டமைப்பு இடையிலே கூட முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவையை கருதி, பொது நன்மையை கருதி நாங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சேர வேண்டும், சேருவோம்.
நீங்கள் மூன்று கட்சியினர் இணைந்து புதிதாக ஏற்படுத்தியுள்ள இந்த கூட்டணி குறித்து வடக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற தமிழ் மக்கள் அல்லது சிவில் அமைப்புகளுடன் ஏதாவது ஒரு கலந்துரையாடலை நடத்தினீங்களா?
அதிகாரப்பூர்வமற்ற முறையிலே இன்ஃபார்மல் அடிப்படையிலே பல கலந்துரையாடல் ஆங்காங்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. உண்மையிலே இந்த செயல்பாட்டுக்கு பல்வேறு சிவில் சமூகத்தை சார்ந்தவர்கள், பொது நலன் கருதி செயல்படுகின்றவர்கள், கட்சி சாராதவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள், வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருத்து இப்பொழுது வெளியாகிய சில நாட்களுக்குள்ளேயே பரந்த அளவிலே பாரிய வரவேற்பு பெற்றிருக்கின்றது. ஆகவே மக்கள் மகிழ்ச்சியாக இதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய இந்த தமிழ் மக்களை, குறிப்பாக இந்திய வம்சாவளி மக்கள், மலையக மக்கள் உட்பட அனைத்து மக்களையும் நாங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, கூட்டமைப்பாக எங்களது அமைப்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
இதற்கிடையிலே மனோ, இன்றைக்கு மாலை வந்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து பேசியிருக்கின்றீர்கள், அந்த கூட்டம் எதற்காக, தூதரகத்திலிருந்து வந்த அழைப்பா இல்லது நீங்களாக சென்று பார்த்தீர்களா?
பரஸ்பர ஒரு கருத்தொருமைப்பாடின் கூடு அடிப்படையிலே இந்திய தூதுவர் உயர்ஸ்தானிகர் வைகே சிங்கா அவர்கள் எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று விரும்பியிருந்தார். புதிய அரசாக உருவாகிய பிறகு இங்கே மலையகத்தை சார்ந்த மூவருக்கு அமைச்சு பதவி கிடைத்திருக்கின்றது. ஒன்று நண்பர் திகாம்பரம், அடுத்தது நண்பர் ராதாகிருஷ்ணன், அடுத்தது நண்பர் வேலாயுதம். ஆகிய மூன்று பேரையும் அழைக்க வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருந்தது. ஆகவே என்னையும் நிச்சயமாக வர வேண்டும் என்று அவர்கள் அழைத்திருந்தார்கள். குறிப்பாக மலையத்திலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்திய வீடமைப்பு திட்டம், 4000 வீடுகளை இந்திய அரசாங்கம் மலையத்தை கட்ட வேண்டும் என்ற தேவை இரண்டு காலமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக கடந்த அரசாங்கத்தின் காலகட்டத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக தொடர்ச்சியாக அது கலந்துரையாடல் மட்டத்தில் இருந்தது, முரண்பாடுகள் இருந்திருந்தது. உண்மையிலேயே அந்த காலத்திலே அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் வசில் ராஜபக்சே அவர்கள் மலையத்திலே இந்திய அரசாங்கம் வீடு கட்டுவதை விரும்பி இருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தினாலே உண்மையான சரியான இடங்களை வழங்காமல் காணிகளை வழங்க இழுத்தெடுத்துக் கொண்டே இருந்தார். அந்த காலத்திலே மலையத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு கட்சியும் கூட அரசாங்கத்துக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த முரண்பாடுகள் தீர்வு காண முடியாமல் இருந்த அடிப்படையிலே கட்சி தொழிற்சங்க பேதங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்வேறு முரண்பாடுகள் முன்னெடுத்துக் கொண்டிருந்தது, தாமதமாக கொண்டிருந்தது. இப்பொழுது அப்படியல்ல, நாங்கள் வெவ்வேறு கட்சிகளாக இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரும் இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் இந்த குடியிருப்பு பிரச்சனை காணிப்படுத்தி இருக்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுணர்வுடன் ஆதரவு வழங்கியிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஐக்கியமாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற தேவை காரணத்தினாலே நாங்கள் இன்று சந்தித்து பேசியிருந்தோம். இது ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், மார்ச் மாதம் இலங்கைக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக மலையத்துக்கு வந்து இந்த கட்டப்படக்கூடிய அந்த வீடுகளின் ஒரு கட்டிட தொகுதிக்கு அடிக்கல் நாட்டும் அளவுக்கு, அதை உறுதிப்படுத்தும் அளவுக்கு, அது சம்பந்தமாக பேசப்படும் அளவுக்கு இந்த மகிழ்ச்சிகரமான முடிவு அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த செயல்பாடுகள் இப்பொழுது நண்பர் திகாம்பரம் அவர்களின் அமைச்சான தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் மூலமாக செயல்பட இருக்கின்றது. அதற்கு நிச்சயமாக இந்த பெருந்தோட்ட அமைச்சு ராஜாங்க அமைச்சு நடத்தி கொண்டிருக்கூடிய நண்பர் வேலாயுதம் அவர்களும், அதே போல கல்வி ராஜாங்க அமைச்சர் நடத்தி கொண்டிருக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதே போல எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சியும் நிச்சயமாக பாரி ஒத்துழைப்பு வழங்குவோம். அந்த அடிப்படையில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. எதிர்காலத்திலே இலங்கையில் ஏனைய பகுதியைப் போல அங்கே வடக்கு கிழக்கு அல்லது தமிழ் மக்கள் மத்தியிலே அல்லது கிழக்கு மாநில முஸ்லீம் மக்கள் மத்தியிலே அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் என்ற அந்த அடிப்படை மலையகத்துக்கு ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். தோட்டங்கள் என்ற அந்த அடையாளத்திலிருந்து தொழில் பகுதி பிரிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதி வேறாக பிரிக்கப்பட்டு அந்த குடியிருப்பு பகுதிக்கு கிராமங்கள் என்ற அடையாளத்தை தந்து மலையகத்தில் தமிழ் கிராமங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் நிச்சயமாக உருவாக்கும் அதை எங்கள் இலக்காக கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை எங்களது பேச்சுவார்த்தையின் போது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்திய அரசாங்கம் நோக்கம் அது என்று கூறியிருக்கின்றார்.